ஓம் சாந்தி. ஜூலை 28, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தவறாகி போனவை அனைத்தையும் உங்களுக்காக சரிப்படுத்துகின்றார். அதாவது, ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்கள் பாக்கியத்தை உருவாக்குகின்றார். அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை பாக்கியசாலிகள் ஆக்குகின்றார். கேள்வி: இந்த ஆன்மீக சூளையில், பட்டியில் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன ஒழுங்குமுறையை கொண்டிருக்கின்றீர்கள்? பதில்: இந்த ஆன்மீக பட்டியில் அமர்ந்திருப்பவர்கள், அதாவது நினைவு யாத்திரையில் இருப்பவர்கள், தமது எண்ணங்களை ஒருபொழுதும் இங்கும் அங்கும் அலைப்பாய அனுமதிக்க கூடாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே நினைவு செய்யப்பட வேண்டும். உங்கள் எண்ணங்கள் இங்கும் அங்கும் அலைப்பாயுமாயின் நீங்கள் தொடர்ந்தும் கொட்டாவி விட்டு தூங்கி விழுவதுடன் சூழலும் பாழாகி விடுகிறது. பின்னர் நீங்களே உங்களுக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். பாடல்: இதயத்தின் ஆதாரம் துண்டிக்கப்படவும் கூடாது. உங்களின் பாக்கியம் உருவாக்கப்பட்ட பின்னர் துண்டிக்கப்படவும் கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் இரு வரிகளை கேட்டீர்கள். பிராமணர்களாகிய உங்களை தவிர மற்றவர்களின் பாக்கியம் இந்நேரத்தில் சீரழிந்து போவதால் குழந்தைகளாகிய நீங்கள் எச்சரிக்கப்படுகின்றீர்கள். தவறாகி போனவை அனைத்தும் உங்களுக்காக இப்பொழுது சரி செய்யப்படுகின்றன. தந்தை உங்கள் பாக்கியத்தை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். சிவ் பாபா எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா என்ற வார்த்தை மிக இனிமையானது. சகல ஆத்மாக்களும் தந்தையிடமிருந்தே ஓர் ஆஸ்தியை பெறுகின்றனர். உலகில் புதல்விகள் அன்றி புதல்வர்களே தமது தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றனர். இங்கே புதல்வர்களும் புதல்விகளும் ஆஸ்திக்கான உரிமையை கொண்டுள்ளனர். தந்தை தனது குழந்தைகளான ஆத்மாக்களுக்கே கற்பிக்கின்றார். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது உண்மையில் சகோதரத்துவம் எனப்படுகிறது. அனைவரும் ஒரே கடவுளின் குழந்தைகள். அவ்வாறாயின் அவர்கள் அனைவரும் ஏன் அதிக அளவில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றனர்? அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் தங்கள் மத்தியில் சண்டையிடுகின்றனர். எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற வழிகாட்டல்களும் உள்ளன. விகாரங்களின் பிரசன்னத்தால் இராவண ராஜ்யத்தில் எப்பொழுதும் சண்டைகள் இடம்பெறுவதே பிரதான விஷயமாகும். காம விகாரம் காரணமாகவே அதிக சண்டை இடம்பெறுகின்றது. பல அரசர்கள் அவ்வாறாகவே சண்டை பிடித்தனர். காமத்தின் காரணமாகவே அவர்கள் அதிக அளவில் சண்டை பிடிக்கின்றனர். அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். ஆனால் ஒருவரின் இதயம் மற்றொருவருடன் இணைக்கப்பட்டால் அவளுக்காக அவன் கொலை செய்யவும் கூடும். காமமே மிக கொடிய எதிரியாகும். கோபத்தை கொண்டவர்கள் கோபக்காரர் எனவும், பேராசை கொண்டவர்கள் பேராசைக்காரர் எனவும் அழைக்கப்படுகின்றனர். ஆனால் காமம் நிறைந்தவர்களுக்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இதனாலேயே கேட்கப்படுகிறது, நாங்கள் ஏன் அமிர்தத்தை துறந்து நஞ்சை பருக வேண்டும்? அமிர்தம் சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடல் கடையப்படும் பொழுது அமிர்தம் வெளி தோன்றியதாகவும் லக்ஷ்மிக்கு கலசம் வழங்கப்பட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளது. பல கதைகள் உள்ளன. சர்வ வியாபி என்ற கொள்கையே பிரதானமானது. கீதையின் கடவுள் யார்? தூய்மையாக்குபவர் யார்? இவையே படங்களில் உள்ள பிரதான விஷயங்களாகும். இவை கண்காட்சிகளில் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஞான கடலும் அவரிலிருந்து தோன்றுகின்ற ஞான நதிகளும் தூய்மையாக்குபவரா, அல்லது தண்ணீரை கொண்ட நதி அல்லது கடல் தூய்மையாக்குபவரா? பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றன. தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களை தூய்மையாக்குபவர் யார்? தவறாகி போனவற்றை சரிப்படுத்துபவர் யார்? தூய்மையாக்குபவர். அந்த தூய்மையாக்குபவர் எப்பொழுது வருகின்றார்? இந்நாடகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்று எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை ஞானம் நிறைந்தவர், பேரானந்தம் நிறைந்தவர், அமைதி நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவர் மாத்திரமே தவறாகி போனவற்றை சரிப்படுத்துகின்றார் என்ற நினைவு கூறப்படுகிறது. உண்மையில் ராவணனே உங்களுடைய அனைத்தையும் சீரழிக்கின்றான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது வெற்றி தோல்விய பற்றிய நாடகமாகும். பாரத மக்கள் ஒவ்வொரு வருடமும் கொடும் பாவியாக இருக்கின்ற ராவணனை நீங்கள் அறிவீர்கள். அவன் பாரதத்தின் எதிரியாவான். பாரதத்திலேயே அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவனை எரிக்கின்றனர். அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் எப்பொழுது அவனை எரிக்க ஆரம்பித்தீர்கள்? உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அது அனாதியாக தொடர்வதாக அவர்கள் பதிலளிப்பார்கள். சமய நூல்களில் இருந்து கேள்விப்பட்டவற்றையே அவர்கள் உண்மை என நம்புகின்றனர். கடவுள் சர்வ வியாபி என கூறுவதே பிரதான தவறாகும். இது எவரோ ஒருவருடைய தவறு என தந்தை கூறவில்லை. அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது வெற்றி தோல்விய பற்றிய நாடகமாகும். மாயையால் தோற்கடிக்கப்படுபவர்கள் அனைத்தாலும் தோற்கடிக்கப்படுகின்றனர். மாயையை வெற்றி கொள்பவர்கள் அனைத்தையும் வெற்றி கொள்கின்றனர். நீங்கள் எவ்வாறு மாயையால் தோற்கடிக்கப்படுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யம் அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. ஒரு வினாடியில் கூட வேறுபாடு இருக்க முடியாது. ராம ராஜ்யத்தின் ஸ்தாபனையும் ராவண ராஜ்யத்தின் விநாசமும் அவற்றுக்குரிய நேரத்தில் மிக சரியாக நிகழ்கின்றன. சத்தியுகத்தில் இலங்கை இருப்பதில்லை. இலங்கை பௌத்த சமயத்திற்குரிய தேசமாகும். லண்டன் எங்கே உள்ளது, அமெரிக்கா எங்கே உள்ளது என்பது கல்வியறிவு உடையவர்களின் புத்திகளில் உள்ளது. இந்த ஞானத்தை கற்பதாலேயே உங்களின் புத்திகளின் பூட்டுகள் திறக்கின்றன. நீங்கள் ஒளியை பெறுகின்றீர்கள். இது மூன்றாவது ஞானக்கண் எனப்படுகிறது. இந்த விஷயங்களில் பலவற்றை வயதான தாய்மார்களால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கும். அவர்கள் பிரதான கருத்தொன்றை மாத்திரம் கிரகித்தால் போதும், அது இறுதியில் பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் பல சமய நூல்களை கற்கின்றனர், ஆனால் இறுதியில் ஒரு கருத்து மாத்திரமே எஞ்சி உள்ளது. ராம நாமத்தை உச்சரியுங்கள். அந்த நபரிடம் அவர்கள் கூறுவதில்லை, சமய நூல்கள் அல்லது வேதங்களை படியுங்கள். இறுதியில் அவர்கள் கூறுகின்றனர், ராமரை நினைவு செய்யுங்கள். நீண்ட காலமாக நீங்கள் எதை பற்றி சிந்திக்கின்றீர்களோ அதையே இறுதியிலும் நினைவு செய்வீர்கள். இப்பொழுது அனைவரும் அழிக்கப்பட வேண்டும். அனைவரும் யாரை நினைவு செய்வார்கள் என நீங்கள் அறிவீர்கள். சிலர் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வார்கள், சிலர் தமது குருவை நினைவு செய்வார்கள், சிலர் தமது ஷரீர உறவினரை நினைவு செய்வார்கள். நீங்கள் ஷரீரத்தை நினைவு செய்யும் பொழுது அனைத்துமே முடிவடைகின்றன. இங்கே ஒரு விஷயமே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என ஓர் அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அவரை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாகுவீர்கள். கங்கையில் நீராடுவதால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள் என்றில்லை. இது ஆத்மா பற்றிய விஷயமாகும். ஏனெனில் ஆத்மாவே தூய்மையற்றவராகிவிட்டார். ஆத்மாவே தூய்மையாக வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நட்சத்திரம், நெற்றியின் மத்தியில் வசிக்கின்ற ஒரு புள்ளி என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நட்சத்திரமான ஆத்மா அதி சூட்சுமமானது என அவர்கள் கூறுகின்றனர். குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். தந்தை கூறுகின்றார், நான் சக்கரத்தின் சங்கம யுகத்திலேயே வருகின்றேன். அவர்கள் சக்கரம் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக கூறியுள்ளனர். இதனாலேயே மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். நான் கூறினேன், நான் பேர் ஒளியினதும் கார் இருளினதும் சங்கமத்தில் சங்கம யுகத்திலேயே வருகின்றேன். நான் ஒவ்வொரு யுகத்திலும் வரவேண்டிய அவசியம் இல்லை, ஏனெனில் நீங்கள் தொடர்ந்தும் ஏனியில் கீழிறங்குகின்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் ஏனியின் அடிமட்டத்திற்கு கீழிறங்கும் பொழுதே தந்தை வருகின்றார். இந்த ஞானம் முழு உலகிற்கும் உரியதாகும். எங்களுடைய படங்கள் அனைத்தும் வெறும் கற்பனையே என சந்நியாசிகள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இதில் கற்பனை என்ற கேள்விக்கு இடமில்லை. அனைவருக்கும் இது விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லாதுவிட்டால் மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? இதனாலேயே இப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பல நாடுகளில் தொடர்ந்தும் பல கண்காட்சிகள் இடம்பெறும். தந்தை கூறுகின்றார், பாரதவாசி குழந்தைகள் பலர் உள்ளனர். அனைவரும் குழந்தைகளே. இது பல சமயங்களின் விருட்சமாகும். தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார், அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எரிக்கப்பட்டு விட்டனர். சத்யுகத்தின் ஆரம்பத்தில் வருபவர்களே துவாபர யுகத்தில் முதலாவதாக காமத்தீயால் எரிக்கப்படுகின்றனர். இதனாலேயே அவர்கள் அவலட்சணமாகிவிட்டனர். அனைவரும் இப்பொழுது சத்கதி அடைய வேண்டும். நீங்கள் கருவிகள் ஆகி உள்ளீர்கள். அனைவரும் உங்களால் சத்கதி அடைகின்றனர். தந்தை மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களே சீரழிவை அடைந்துள்ளனர். ஓர் ஆத்மா தூய்மையற்றவர் ஆகும் பொழுது தூய்மையற்ற சரீரத்தை பெறுகின்றார். தந்தை ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு மிக இலகுவான வழியை உங்களுக்கு காண்பிக்கின்றார். திரிமூர்த்தி படத்தில் பிரம்மாவை பார்க்கும் போது மக்கள் பெரும் குழப்பத்தை விளைவிக்கின்றனர். நீங்கள் ஏன் அவரை பிரம்மா என அழைக்கின்றீர்கள்? பிரம்மா ஒரு சூட்சும லோக தேவர். எனவே எவ்வாறு அவர் இங்கிருக்க முடியும்? இந்த தாதா மிகவும் பிரபல்யமானவராக இருந்தார். ஒரு நகை வியாபாரி தன்னை ஸ்ரீ கிருஷ்ணர் என கூறுவதாகவும் அவருக்கு 16,108 ராணிகள் தேவைப்படுவதாகவும் எங்கும் பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவர் பெண்களை கடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டு பெரும் குழப்பம் உள்ளது. எவராவது இங்கே அபுவிற்கு வரவுள்ள பொழுது அவரிடம் உடனடியாகவே கேட்கப்படுகிறது, நீங்கள் பிரம்மா குமாரிகளிடம் செல்கின்றீர்களா? அவர்கள் மந்திர சக்தியால் கணவன் மனைவியை சகோதர சகோதரியாக ஆக்குகின்றனர். அவர்கள் அத்தகைய கட்டுக்கதைகளை உருவாக்கி உங்கள் புத்திகளை சீரழிக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை ஞானக்கடல் உலக சர்வசக்திவான் என்று அழைக்கின்றீர்கள். உலக சர்வசக்திவான் என்றால் சகல சக்திகளையும் கொண்ட ஒருவர் என்று அர்த்தமாகும். அவர் வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தையும் அறிந்தவர். மகா பண்டிதர்கள் கூட அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தையும் கற்பதனால் ஆகும். பின்னர் அவர்கள் பனாரஸிற்கு சென்று ஒரு பட்டத்தை பெறுகின்றனர். அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ 108 சரஸ்வதி போன்ற பட்டங்களை அங்கு பெறுகின்றனர். மிகவும் திறமைசாலிகள் உயர்ந்த பட்டங்களை பெறுகின்றனர். ஒரு ஞானியிடமிருந்து பிரம்மத்தின் உண்மையான ஞானத்தை அறிய ஜனகர் விரும்பியதாக சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. பிரம்ம தத்துவம் பற்றிய ஞானத்தை கொண்டுள்ள எவருமே இல்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்நேரத்தையே குறிக்கின்றன. அவர்கள் கட்டுக்கதைகளை உருவாக்கி உள்ளனர். அவர்கள் சங்கர் பார்வதியை பற்றியும் ஒரு கதை எழுதியுள்ளனர். பல கதைகள் எழுதப்பட்டுள்ளன. சங்கர் பார்வதிக்கு கதை கூறியதாக அவர்கள் கூறுகின்றனர். உண்மையில் அது சிவனே ஆகும். ஆனால் அவர்கள் சங்கரருடைய பார்வதியினுடைய பெயர்களை குறிப்பிட்டுள்ளனர். இந்நேரத்திற்குரிய விஷயங்கள் யாவும் பாகவதத்தில் எழுதப்பட்டுள்ளன. ஓர் அரசனுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு அஷ்டவக்ரனுக்கு, அதாவது 8 உருச்சிதைவை கொண்ட ஒருவர் ஏற்பட்டது போன்ற கதைகளை அவர்கள் காண்பிக்கின்றனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்களும் அரசர்களிடம் சென்று இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் சூரிய வம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். பின்னர் சந்திர வம்சத்தவர்களாகவும் வைஷ்ய வம்சத்தவர்களாகவும் சூத்ர வம்சத்தர்களாகவும் ஆகினீர்கள். உங்களின் ராஜ்யம் முழுமையாக முடிவடைந்து விட்டது. நீங்கள் சூரிய வம்ச ராஜ்யத்தை மீண்டும் பெற விரும்பினால் முயற்சி செய்யுங்கள். ராஜயோகம் கற்பிக்கின்ற பாபா வந்துவிட்டார். வந்து மீண்டும் ஒரு முறை எல்லையற்ற ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அரசர்களுக்கு பல கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. எனினும் அவர்கள் அவற்றை பெறுவதில்லை. அவை அவர்களின் தனிப்பட்ட செயலாளர்களால் பிரித்து பார்க்கப்படுகின்றன. பல கடிதங்கள் வெளியே வீசப்படுகின்றன. கடிதத்தில் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் அதை அரசனிடம் கொடுக்கின்றனர். அஷ்டவக்ரனின் ஜனக மன்னருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியின் காட்சியை வழங்கியதாக கூறப்படுகிறது. அது இந்நேரத்தையே குறிக்கிறது. தந்தை இப்பொழுது இங்கிருந்து உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். புரிந்து கொள்ளாதவர்கள் தொடர்ந்தும் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவரது புத்தியில் எதுவுமே பதிவதில்லை என்பதை பாபா உடனடியாகவே புரிந்து கொள்கின்றார். அனைவரும் தான் கூறுவதை மிக நன்றாக கேட்கின்றனாரா அல்லது எவரது புத்தியாவது எங்காவது அலைப்பாய்கிறதா என பாபா சுற்றி வர எங்கும் பார்க்கின்றார். சிலர் தொடர்ந்தும் கொட்டாவி விடுகின்றனர். இந்த ஞானம் அவர்களின் புத்திகளில் இல்லாத பொழுது அவர்கள் தொடர்ந்தும் தூங்கி வழிவதுடன் ஓர் இழப்பை ஏற்படுத்துகின்றனர். கராச்சியில் இந்த குழந்தைகளுக்கு பட்டி இடம் பெற்றது. தூங்கி வழிய ஆரம்பிப்பவர்கள் உடனடியாகவே வெளியில் அனுப்பப்பட்டனர். அவர்கள் மாத்திரமே அங்கு அமர்ந்திருப்பது வழக்கம். வெளியாட்கள் எவரும் அங்கு வரவில்லை. இதுவே ஆரம்பத்தில் பெரிய பாகமாக இருந்தது. ஒரு நீண்ட வரலாறு உள்ளது. ஆரம்பத்தில் புதல்விகள் அதிகமாக டிரான்ஸில் செல்வது வழக்கம். இப்பொழுதும் கூட இங்கு மந்திர சக்தி இருப்பதாக மக்கள் இன்னமும் கூறிக்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் பரம்பிதா பரமாத்மாவை மந்திரவாதி என்று அழைக்கின்றனர். எவராவது அதிக அன்பை கொண்டிருந்தால் அதை ஷிவ் பாபாவால் பார்க்க முடியும். எனவே அவர் அவளை பார்த்ததுமே அவள் டிரான்ஸில் சென்று விடுவாள். பாரத மக்கள் வைகுந்தம் மீது அதிக அன்பு வைத்துள்ளனர். எவராவது மரணித்தால் அவர் வைகுந்தவாசியாகிய அதாவது சொர்க்கவாசியாக ஆகிவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். இப்பொழுது இது நரகமாகும். அனைவரும் நரகவாசிகள். இதனாலேயே இன்னார் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் எவருமே சொர்க்கத்திற்கு செல்வதில்லை. நீங்கள் மாத்திரமே இப்பொழுது இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுக்கையில் நீங்கள் நரகவாசிகள் ஆகிவிட்டீர்கள். பாபா இப்பொழுது உங்களை மீண்டும் ஒரு முறை சொர்க்கவாசிகள் ஆக்குகின்றார். சொர்க்கத்தில் ராஜ்யம் உள்ளது. ராஜ்யத்தில் அந்தஸ்தில் வெவ்வேறு மட்டங்கள் உள்ளன. ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மம்மாவும் பாபாவும் எதிர்காலத்தில் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள். இதனாலேயே தாயையும் தந்தையையும் பின்பற்றுமாறு உங்களுக்கு கூறப்படுகிறது. அவர்கள் முயற்சி செய்வது போன்றே நீங்களும் முயற்சி செய்கின்றீர்கள். அவர்களும் நினைவில் இருந்து சுயதர்ஷ்ண சக்கரதாரிகள் ஆகின்றனர். தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆகுங்கள். முழு சக்கரத்தினதும் ஞானம் உங்களிடம் உள்ளது. அதை விழிப்புணர்வில் வைத்திருப்பதுடன் தொடர்ந்தும் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இந்த சேவையில் நீங்கள் மும்முரமாக இருக்கும் பொழுது வேறு தொழில்கள் எதையும் நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. சத்தியுகத்தில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுங்கள். அதே விதமாக முயற்சி செய்யுங்கள். சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருங்கள். மன ஒருமைப்பாட்டுடன் கற்றிடுங்கள். உண்மையான நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் சரீரத்தையோ சரீரதாரிகளையோ நினைவு செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் அதிஉயர்ந்த பதவியில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்கி ஒவ்வொரு வார்த்தையையும் பேசி ஒவ்வொரு செயலையும் செய்து சம்பூர்ணமாக விகாரமற்றவர் ஆகுவீர்களாக. சம்பூர்ணமாக விகாரமற்றவர் ஆகுவது என்றால் நீங்கள் எந்த ஒரு விகாரத்தின் எந்த சதவீதத்தின் கவர்ச்சிக்கும் உள்ளாகுவதில்லை மற்றும் அவற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுவதில்லை என்று அர்த்தம். அதிஉயர்ந்த பதவியை கொண்டுள்ள ஆத்மாக்களால் எந்த விதமான சாதாரணமான எண்ணங்களையும் கொண்டிருக்க முடியாது. எனவே நீங்கள் எந்த எண்ணங்களையும் உருவாக்குவதற்கு அல்லது எந்த செயல்களையும் செய்வதற்கு முன்னர் சோதித்து பாருங்கள். அந்த பணி உங்களின் பெயரை போல் மேன்மையாக இருக்கிறதா? உங்களின் பெயர் மேன்மையாகவும் உங்களின் பணி கீழானதாகவும் இருந்தால் நீங்கள் பெயரை அவமதிக்கின்றீர்கள். ஆகவே உங்களின் லட்சியத்திற்கு ஏற்ப தகுதிகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் நீங்கள் சம்பூர்ணமாக விகாரமற்றவர், அதாவது அதிபுனித ஆத்மா எனப்படுவீர்கள். ஸ்லோகம். எதை செய்யும் பொழுதும் கரண் கராவன்கார் தந்தையை உணர்ந்தவாறாக இருங்கள். அப்பொழுது உங்களின் முயற்சிகளுக்கும் உங்களின் யோகத்திற்கும் இடையில் சரியான சமநிலை காணப்படும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். கலியுகத்தின் சீரழிந்த தமோபிரதான் உக்கி போன விருட்சத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது தந்தை பிரம்மாவிற்கு ஏற்படுகின்ற எண்ணம், குழந்தைகளின் தபஸ்வி ரூபம் இப்பொழுது அவர்களின் யோக சக்தியால் அந்த பழைய விருட்சத்தை எரிக்க வேண்டும். எவ்வாறாயினும் அது நடக்க வேண்டுமாயின் உங்களின் யோகம் ஜுவாலா ரூபமாக ஒருமித்து முழு வீச்சுடன் எரிய வேண்டும். எனவே இப்பொழுது தந்தை பிரம்மாவின் இந்த எண்ணத்தை நடைமுறை வடிவம் ஆக்குங்கள். ஓம் சாந்தி.